കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി. அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
சைவநீதி வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள் கூறி, வளமை போன்று இன்றைய காலை வேளையிலும் சமய நற்சிந்தனையோடு இணைந்து எந்த காரியத்தை செய்யும் போதும் இறையருளை துணை கொள்வதன் காரணத்தை விளக்க ஆதிசங்கரர் கூறும் விளக்கத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். ஒருமுறை பகவான் ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தின் வழியே சென்று கொண்டிருந்தபோது அவரை நாடி வந்த ஒரு விவசாயி, நம்மில் சிலர் பக்தி கோயில் பூஜை என்று இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்கிறார்கள், ஆனால் சிலர் சாமியாவது பூதமாவது நடக்கிறது தான் நடக்கும் என்கிறார்களே, இது சரி என்று விளக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டான். அதற்கு பதில் கூறாமல் ஆதிசங்கரர் அவனிடம், மகனே, இதோ இங்கிருக்கும் ஓடையை கடந்து போக உதவி செய், நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் என்றார். உடனே விவசாயி அந்த ஓடையின் குறுக்கே போடப்பட்டிருந்த ஒற்றை பனை மரத்துண்டு பாலத்தின் மீது ஏறி பக்கத்திலிருந்த ஒரு மூங்கில் களியை பிடித்தபடி நடந்தார். சங்கரரும் அந்த குச்சியை பிடித்தபடி பாலத்தை கடந்தார். அக்கரையில் இறங்கியதும் நன்றி தெரிவித்தான். அதற்கு அவன், எனக்கு எதுக்கு நன்றி? நீங்கள் ஓடையை கடந்ததற்கு இந்த மரப்பாலத்திற்கல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றான். அப்படியா? அக்கரையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த பாலம்தானா? அப்படியென்றால் அந்த மூங்கில் குச்சியை எதற்காக பக்கத்தில் கட்டி வைத்துள்ளார்கள் என்று கேட்டார் பகவான். மரப்பாலத்தை கடக்கின்ற போது திடீரென்று வழுக்கி விழுந்தாலும் பிடித்து கொள்ளத்தான் சுவாமி என்றான். உன்னுடைய கேள்விக்கும் அதுதான் விடை. அவனவனின் தன் உழைப்பு என்கின்ற பாலத்தின் மீது நடந்து வந்தால்தான் பத்திரமான இடத்தை அடைய முடியும். ஏதாவது தட்டு தடுமாறினால் அந்த குச்சியை பிடித்து கொள்கிற மாதிரி கடவுளின் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்றார் ஆதிசங்கரர். நாம் வழிபடவும் வேண்டிய வரங்களை எல்லாம் தரவும் மட்டுமல்ல கடவுள், நாம் துக்கப்படும் போதும் சொல்லி ஆறுதல் தேடவும் அவர் வேண்டும். எனவேதான் கல்லோடு ஆயினும் சொல்லி எழு என்று ஆன்றோர்கள் கூறி வைத்துள்ளார்கள். ஒரு கையில் கடவுள், மறுகையில் கடமை என்று இப்படி இருப்பவர்கள் கெட்டுப்போனதாக சரித்திரம் இல்லை. நன்றி, வணக்கம்.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். அக்டோபர் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் அக்டோபர் 3ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் நவராத்திரி, தொடர்ந்து 3 நாட்களுக்கு, அதாவது 3ஆம் தேதி வியாழக்கிழமை, 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 5ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய முதல் 3 நாட்களும் மாலை 6 மணிக்கு துர்கா தேவிக்கும், அடுத்து அக்டோபர் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகிய அடுத்த 3 நாட்களும் மாலை 6 மணிக்கு லக்ஷ்மி தேவிக்கும், அடுத்த 3 நாட்கள் அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை, 10ஆம் தேதி வியாழக்கிழமை, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய கடைசி 3 நாட்களும் சரஸ்வதி தேவிக்கும் மாலை 6 மணிக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூறியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் இந்த நவராத்திரி 9 நாட்களும் அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் பூஜைகள் கலந்து அம்பாளின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 9 நாட்களும் நடைபெறும் நவராத்திரி காலங்களில் ஒவ்வொரு நாளும் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் மண்டபத்தில் இசை கச்சேரி, பாட்டுக் கச்சேரி, அத்தோடு நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கின்றது என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். அவை பற்றிய விவரங்களை இப்பொழுது அறியத்தருகின்றேன். எதிர்வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை வேத மாணவர்களின் வேத பாராயணம் இடம்பெறும். தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி ராஜேஸ்வரியின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும், அடுத்த நாள் 4ஆம் தேதி அக்டோபர் வெள்ளிக்கிழமை மாலை 6:45 முதல் 7 வரை ஸ்ரீமதி புஷானி கல்யாணராமன் அவர்களின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி ராணி நடராஜா அவர்களின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 5ஆம் தேதி அக்டோபர் சனிக்கிழமை 6:45 முதல் 7:20 வரை ஸ்ரீமதி துளசி பிரபாகரின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:20 முதல் 7:30 வரை டாக்டர் பத்மா கோவர்த்தனின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரி இடம்பெறும். அடுத்த நாள் 6ஆம் தேதி அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி ரத்னா சிதம்பரநாதனின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி வத்சலா பாலச்சந்திரனின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நாள் 7ஆம் தேதி அக்டோபர் திங்கட்கிழமை மாலை 6:45 முதல் 7:10 வரை ஸ்ரீ திவாகரின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி சிதம்பரேஸ்வரி தர்மலிங்கம் அவர்களின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் 8ஆம் தேதி அக்டோபர் செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 முதல் 7:20 வரை ஸ்ரீமதி கல்பனா உமாவரனின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:20 முதல் 7:30 வரை குமாரி ஏ கன்னியாகுமரியின் மாணவனின் வயலின் இசைக்கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 9ஆம் தேதி அக்டோபர் புதன்கிழமை மாலை 6:45 முதல் 7:05 வரை ஸ்ரீமதி ஜசோ மகேந்திரனின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை டாக்டர் அசோக் மல்லூர் அவர்களின் மாணவ மாணவிகளின் வயலின் இசைக் கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 10ஆம் தேதி அக்டோபர் வியாழக்கிழமை மாலை 6:45 முதல் 7:00 வரை ஸ்ரீமதி நிர்மலா நரசிம்மனின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:00 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி சூரியகலா ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் மாணவ மாணவிகளின் பாட்டுக் கச்சேரி இடம்பெறும். அடுத்த நாள் 11ஆம் தேதி அக்டோபர் வெள்ளிக்கிழமை மாலை 6:45 முதல் 7:10 வரை ஸ்ரீமதி பவானி சுரேஷ் அவர்களின் மாணவ மாணவிகளின் வீணை இசைக் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரா அவர்களின் மாணவர்களின் மிருதங்க இசைக் கச்சேரியும் இடம்பெறும். ஆகவே அடியார்களே, இந்த 9 நாட்களும் நடைபெறும் இசை பாட்டு கச்சேரிகளில் கலந்து மற்றும் நடன நிகழ்ச்சிகளிலும் கலந்து சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். அடுத்து நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. விஞ்ஞானம் விளக்கும் மெஞ்ஞான நவராத்திரி. சிவம் என்றால் முழுமையான செம்பொருள், பரிபூரணமானது என்று பொருள்படும். அந்த சிவத்தின் சரிபாதி கூறாக இருப்பது சக்தி. சக்தி கூறு செயல்படும் சக்தியாகும். சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்தால்தான் உலகமே உருவாகி இயங்கும். சிவம் என்பதென சூரியனுக்கு ஒப்பிட்டால் சூரியனின் ஒளிக்கதிர்களை சக்திக்கு ஒப்பிடலாம். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவனின் பயனில்லை. இரண்டும் சரியான அளவில் நிலையில் ஒருங்கிணைய வேண்டும். சக்தி ஒன்றே ஒன்றுதான், அதுவே மகாசக்தி. அந்த சக்தி செயலாக்கம் பெறும்போது பல கூறுகளாக பிரிகின்றது, வெளிப்படுகின்றது. அப்படி பல்வேறு கூறுகளாக பிரிந்து வெளிப்படும் சக்திகளை எல்லாம் சித்தர்களும் அருட்பெரியார்களும் தமது தெளிந்த தெய்வீக மனநிலையில் உணர்ந்து வகைப்படுத்தினர். அவ்வாறு வகைப்படும் பொழுது அவை முப்பெரும் பிரிவுகளாக அமைவதை அறிந்து மகிழ்ந்தனர். அம்முப்பெரும் பிரிவுகளையும் பாமர மக்களும் எளிதில் அறிந்து போற்றி பயன்பெற அவற்றிற்கு கலை வடிவங்களை தங்கள் தெய்வீக கற்பனையில் கண்டு மூன்று வழிபடும் வடிவங்களாக முத்தங்களாக செய்தனர். ஒவ்வொன்றும் மகாசக்தியின் ஒரு தனித்தன்மை பெற்ற சிறப்பு இயல்பை வெளிப்படுவதாக உள்ளது. முதலாவது மகாசக்தி உலகில் தேவையானவற்றை பாதுகாத்து முற்றிலும் தேவையில்லாதவற்றை அழித்து காக்கும் சக்தி. இந்த சக்தியே துர்க்கை சக்தி, துர்க்கையம்மன். இரண்டாவது சக்தி இயற்கையின் வளங்களை அறிந்து தக்க செயலாக்க முறையில் அவற்றினை மக்களுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் முதலிய பொருள்களாக செல்வங்களாக மாற்றும் சக்தி, அதுவே மகாலட்சுமி சக்தி, அதாவது லக்ஷ்மி. மூன்றாவது அறிவும் ஞானவுமான மகாசக்தி சரஸ்வதி சக்தி, அதாவது சரஸ்வதி தேவி. இந்த ஞான சக்தி எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை தேவையின் ஆனது. அறிவு நிலை முதிர்ந்த பொழுதுதான் ஞானம் சித்திக்கும். அறிவு எளிதில் ஞானமாக மலருவதில்லை. அறிவு நிலை வரும்போது ஞான நிலை ஆன்மீகம் தள்ளியே நிற்கின்றது. அறிவு நிலை ஞானமாக மலரும். அதற்கு இறைவன் அருள் வேண்டும். வாணி பூஜையினால் சித்தம் தெளியும். செய்கைகள் அனைத்திலும் செம்மை பிறந்திடும். வித்தைகள் சேரும். மனத்திடை தத்துவம் உண்டாகும். நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும். சோர்வுகள் போகும். நட்பார்வைகள் தோன்றும். கல்வி வளம் பல காரியம் கைகூடும். மற்றும் பல செல்வங்களை வந்து மகிழ்ச்சிகளை விளைத்திடும். இனி முப்பெரும் தேவியரின் வடிவங்களை பார்ப்போம். காமம், குரோதம், லோபம், மதமாச்சரியம் என்னும் ஆறுவித அசுர குணங்களையும் அதனால் வரும் தீமைகளையும் யாக்கிருதிய சோப்ன சுப்ரீதி என்ற அவஸ்தைகளையும் நம்முள் நீக்கி அருள் புரிய ருத்ராம்சம் ஆனவளாக அன்னை ஆதிபராசக்தி சங்கு, சக்கரம், கதை, வில், அம்பு, சூலம், அக்னி இவற்றை தாங்கி சிங்க வாகனத்தில் அமர்ந்து பக்தனின் துக்கத்தையும் பயத்தையும் போக்கக்கூடியவளாய் முதல் மூன்று நாட்களும் மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி என்ற அம்சத்தில் துர்க்கையாக நமக்கு அருள் புரிகின்றாள். அடுத்து லக்ஷ்மியின் அம்சம் தாமரை புஷ்பம் அமுதகலசம் தரித்தவளாய் செந்தாமரை மலரில் வீற்றிருந்து சகல சௌபாக்கியங்களையும் தரவல்ல சௌந்தரிய ரூபிணியான காத்தல் என்னும் கருணைத் தொழில் புரியும் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற அம்சத்தில் மற்றைய மூன்று நாட்களும் லக்ஷ்மி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள். சரஸ்வதியின் அம்சம் அனைத்து கலா ஞானங்களையும் ஆபரணமாய் பூண்டு சகல நூல்களோடு மாலை தரித்து வித்யா ஞான ஸ்வரூபிணியாக கையில் வீணை ஏந்தி வெண் தாமரை மலருடன் அன்னப்பட்சி வாகனமாக கொண்டு நாதமயமான வடிவில் அனைத்து மக்களையும் கவர்ந்து ஞானத்தை சிருஷ்டிக்கும் படைத்தல் தொழில் புரியும் சரஸ்வதி தேவி பிரம்மிகி நரசம்மி சாமுண்டி என்ற அம்சத்தில் சரஸ்வதி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள்.
Oh,
இவ்விதம் அழித்தலென்ற சிவாம்சமான துர்க்கையாய், காத்தலென்ற விஷ்ணு அம்சமான லக்ஷ்மியாய், படைத்தலென்ற பிரமாம்சமான ஸ்ரீ சரஸ்வதியாய், அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆதிபரா சக்தி நவராத்திரி காலங்களில் நமக்கு காட்சி தந்து அருள் புரிகின்றாள். ஆண்டின் புரட்டாதி திங்களில் அவளுக்கு உகந்த நாட்களாக கருதி மகையை அமாவாசை கழித்து வளர்புரை பிரதமை முதல் கொண்டு நவமி வரை 9 நாட்களும் 3 நாட்களாக துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று 3 தேவியை முழு மனத்துடன் நாம் கொண்டாடி துதிக்கும் விழாவே சாரதா நவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாத வளர்ப்புரை பிரதமை முதல் நவமி முடிய 9 நாட்களில் கொண்டாடப்படும் வசந்த ருது காலத்தில் வருவதை வசந்த நவராத்திரி என்றும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆக நவராத்திரி 2, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி. நமது மக்கள் கொண்டாடுவது வழிபடுவது சாரதா நவராத்திரியே. இந்த நவராத்திரி தினங்களில் கொலு வைப்பது வழக்கம். பொம்மைகளை 9, 11 என்ற ஒற்றைப்படையாக படிகளில் வைத்து கீழ்ப்படிகளில் உலக சம்பிரதாயமாக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை பொம்மைகளாகவும் நடுவில் அரசன் தேர்படை இப்படி பிறகு மேல்தட்டுக்களில் தெய்வாம்சமான பொம்மைகளையும் வைப்பது வழக்கம். தேவி துர்க்கா பிறப்பிலிருந்து படிப்படியாக வளர்ந்து விஜயதசமி அன்று அசுரனை வதைத்து தேவர்களை ரட்சிக்கின்றாள் என்ற தேவி பாகவதம் கூறுகின்றது. அதுபோல படிப்படியாக நாமும் லௌகீக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து தெய்வாம்சத்தை அடைய வேண்டுமென்று உணர்த்துவது போல் இப்படி கொலு வைக்கின்றோம். இந்த நவராத்திரி காலங்களில் கொலு வைத்து காப்பு கும்பம் வைத்தால் நவகிரக வழிபாடோ சனி விரதம் இருந்து எள்ளெண்ணெய் எரிப்பதோ அவசியமில்லை என்று தேவி பூஜா விதி என்னும் நூல் செப்புகின்றது. காரணம், அன்னை ஆதிபராசக்தி நவராத்திரி தினத்திலே நவகிரக நாயகியாக இருந்து கிரகங்களை பார்ப்பதோடு அவற்றால் வரும் நன்மை தீமைகளை தானே ஏற்று பக்தர்களை காத்தும் அருள் புரிவதால் இந்த காலங்களில் நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகள் அம்பிகையின் அடியார்களை பாதிப்பதில்லை என்றும் செப்புகின்றது. நவக்கிரகங்களிலே சூரியன், சிவன், சந்திரன், சக்தி, செவ்வாய், முருகன் இவை சிவ அம்சங்கள். இவற்றை துர்க்கை நோக்குகின்றால் புதன், விஷ்ணு, வியாழன், தட்சிணாமூர்த்தி, வெள்ளி, லக்ஷ்மி இவை விஷ்ணு அம்சங்கள். இவற்றை லக்ஷ்மி தேவி நோக்குகின்றாள். சனி, ராகு, கேது இவை நமது தேக ஆரோக்கியத்திற்கும் நமது புத்திக்கும் நமது ஆயுள் வித்திக்கும் அடிப்படையானவை. இவர்கள் பிரம்ம அம்சங்கள். இவற்றை சரஸ்வதி தேவி நோக்குகின்றாள். ஆக முப்பெரும் தேவியரும் நவக்கிரகங்களை பார்ப்பதனால் நவராத்திரி காலங்களிலே ஆதிபராசக்தியின் அருளால் இவை பக்தர்களை தாக்குவதில்லை. அடுத்து நவராத்திரி விரதம் இரா கொண்டது, அதாவது மாலையில். புரட்டாதிச்சனி விரதம் பகல் கொண்டது, மதியம் 12 மணிக்கு முன். சனி பகவான் விரதம் இருக்கின்ற அடியார்கள் எண்ணெய் வைத்து நீராடி எள்ளெண்ணெய் எரித்தால் பகல் 1 மணிக்கு முன் பாரணை அமுது உண்ண வேண்டும். இந்த அடியார்கள் நவராத்திரி விரதம் இருந்தால் இரவு நவராத்திரி பூஜை பார்த்தபின், அதாவது இரவு 9 மணிக்கு முன் அமுது உண்ண வேண்டும். ஆக 2 விரதமும் இருக்கின்ற அடியார்கள் காலையிலே எண்ணெய் வைத்து நீராடி உபவாசம் இருந்து விரதம் இருக்கின்ற அடியார்கள் நவராத்திரி விரதமும் இருந்தால் பாரணை உணவு இரவுதான் உண்ண வேண்டும். எண்ணெய் வைத்து நீராடிய உடம்பு பகல் வரை பட்டினி இருந்தால் நரம்புகள் தளர்ந்து வயிற்றில் புண்ணுருவாகி உடம்பு பலமில்லாமல் செய்துவிடும் என்பதற்காகத்தான் நவராத்திரி காலங்களில் எண்ணெய் வைத்து நீராடவோ எள்ளெண்ணெய் எரித்து வழிபடவோ கூடாது என்று அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லியது. தெய்வத்தை நம்பி விரதமிருந்து நோய் வந்தால் தெய்வத்தில் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவே சொல்லப்பட்டது. எனவே மெஞ்ஞானம் தரும் விஞ்ஞான விளக்கம், நமது இந்து மதம் விரதங்களும் விழாக்களும் நமது தேகத்தையும் வாழ்க்கையையும் சிறப்புடன் அமைத்து ஆரோக்கியமாக வாழவே சொல்லியிருப்பதால் நாமும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து இறைவன் துணையோடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தை பெறுவோமாக. மேற்கூறிய விதிமுறைகள் அம்மன் ஆலயங்களிலும் எமது திருமுருகன் ஆலயத்திலே அன்னை ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரிக்கு முன்னால் நவக்கிரகங்கள் இருப்பதனாலும் இவை பொருந்தும். சர்வே ஜனகா சுகினோ பவந்து. ஆக்கம் வேதாகம மாமணி பிரம்மஸ்ரீ ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். இத்துடன் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய வெள்ளிக்கிழமை காலை சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.
Your language on planetaudio.com.